sadu, sadu, sadu. Namo tassa bhagavato arahato sammasambuddhassa. Namo tassa bhagavato arahato sammasambuddhassa. Namo tassa bhagavato arahato sammasambuddhassa. Sadhu, sadhu, sadhu.
அனைவருக்கும் மும்மணிகளின் ஆசீர்வாதம் கிடைத்தாகட்டும். நமோ புத்தாய. இப்பொழுது நாம் பார்க்கப் போவது புத்த பகவான் போதித்த மைத்ரி தியானம் அல்லது ஜீவகாருண்ய தியானம் பற்றிய போதனை. இந்த போதனையைப் பற்றி விரிவான ஒரு விளக்கத்தினை புத்த பகவான் மெத்தானி சன்ஸ் சூத்திர போதனையின் மூலம் எமக்கு மிக தெளிவாக போதித்துள்ளார். நாம் இன்று இந்த மெத்தானி சன்ஸ் சூத்திர போதனையின் மூலமாக ஜீவகாருண்ய தியானம் பற்றி அல்லது மைத்ரி தியானம் பற்றி விரிவான ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்வோம். ஜீவகாருண்ய அல்லது மைத்ரி என்றால் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் மீதான கொண்ட மகா கருணை. உலகில் அனைத்து ஜீவராசிகள் மீதும் மகா கருணை கொண்ட உத்தம மனிதர் புத்த பகவானே. புத்த பகவான் போதிக்கிறார், நாம் உணவு அருந்திய பின் உணவு அருந்திய தட்டை கழுவி வீசும்போது அதில் காணப்படும் சிறிய அளவிலான உணவு துண்டுகள், அந்த உணவு துண்டுகளை நாம் வீசும்போது சிறிய எறும்புகள், சிறிய அளவிலான கிருமிகள், நாம் உணவு உண்ணும் தட்டை கழுவி வீசும்போது அதிலுள்ள உணவுகளை தனது உணவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் அந்த தட்டை கழுவி வீசினால் அதிலும் எமக்கு புண்ணியம் கிடைக்கும். அதேபோல மகா கருணை கொண்ட புத்த பகவான் கூறுகிறார், அந்த எறும்பிற்கும் சிறிய கிருமிகளுக்கும் அது உணவாகும். பாருங்கள் புத்த பகவானினுடைய கருணை. இந்த கருணை சிறிதளவேனும் எமது வாழ்க்கைக்குள் நாம் இட்டிச் செல்வதற்காகவே புத்த பகவான் இந்த மைத்ரி தியானம் பற்றிய போதனை அல்லது மெத்தானி சன்ஸ் என்று கூறப்படுகின்ற சூத்திர போதனை மூலம் இந்த ஜீவகாருண்ய தியானத்தை பற்றி விரிவான விளக்கத்தை எமக்கு அளித்துள்ளார். நாம் பார்ப்போம். இவ்வாறு சிறிய காரணங்களிலிருந்து கூட இரக்கம் கருணை கொண்ட மகா மனிதர் புத்த பகவான் அவர் போதிக்கின்றார், இந்த மைத்ரி அல்லது ஜீவகாருண்ய என்பதை இரண்டு முறையாக பரப்பலாம். முதலாவது அப்பமான சேத்தோ விமுக்தி, அதாவது பிரமாணம் அல்லாமல் வரையறையற்ற முறையில் எல்லா உயிரினங்களும் நலமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் கருணையை பரப்பலாம். இரண்டாவதாக மகாகத சேத்தோ விமுக்தி, அதாவது எல்லா திசைகளையும் உள்ளடக்கி இந்த மைத்ரியை பரப்பலாம். அதாவது திசைகளூடாக பார்க்கும்போது வடக்கு திசை, வடகிழக்கு திசை, கிழக்கு திசை, தென்கிழக்கு திசை, தெற்கு திசை, தென்மேற்கு திசை, மேற்கு திசை, வடமேற்கு திசை, கீழ்த்திசை, மேல் திசை என்று 10 திசைகளுக்கும் பரவலாக இந்த ஜீவகாருண்ய அல்லது மைத்ரி தியானத்தை நாம் பரப்பலாம். இவ்வாறு உலகில் வாழும் எல்லா உயிரினங்கள் மீதும் பரப்பப்படுகின்ற இந்த மைத்ரி தியானம் மெத்தானிசன்ஸ் சூத்திர என்ற போதனையின் மூலம் புத்த பகவான் போதிக்கின்றார். அடிக்கடி அனுசரிக்க வேண்டிய வளர்க்க வேண்டியதும் பெருமளவில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதும் விமானத்தைப் போல பழகிக்கொள்ள வேண்டியதும் முக்கியமான நோக்கமாக கொள்ள வேண்டியதும் மனதில் ஆழமாக பதிக்க வேண்டியதும் பயிற்சி பெற வேண்டியதும் நன்றாக தொடங்க வேண்டியதும் இந்த மைத்ரி தியானத்தின் மூலமாக 11 பிரிவுகளாக எமக்கு 11 வகைப்பட்ட பிரதிபலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மைத்ரி தியானத்தின் மூலம். அது இந்த 11 வகையான பெறுபேறுகள் என்னவென்று பார்ப்போம். முறையாக ஒருவர் மைத்ரி தியானத்தை அனுஷ்டிக்கும் போது அல்லது மைத்ரி தியானத்தை பழக்கும் போது அவர் எந்தவித சஞ்சலமும் இன்றி சுகமான நித்திரையை மேற்கொள்ளலாம். அதாவது நித்திரை கொள்ளும் போது எந்தவித சஞ்சலமும் இன்றி மனக்குழப்பமும் இன்றி நிம்மதியாக உறங்கலாம். இதுதான் இந்த 11 அங்கங்களில் முதலாவது அங்கம். இரண்டாவது சுகமாக ஒரு மலர் மலர்வது போல் விழித்தெழும்பலாம். பயம் நடுக்கம் எந்தவித சஞ்சலமும் இன்றி ஒரு மலர் எவ்வாறு மலர்கிறதோ அதே போல நித்திரையிலிருந்து விழித்தெழும்பலாம். இது இரண்டாவது பெருவேறு. அதேபோல் நித்திரையின் போது எந்தவித கெட்ட கனவுகளும் வராது. சிலர் நித்திரையில் பயந்து எழுந்து கத்தி கதறுவார்கள். இந்த விதமான எந்த ஒரு தடங்களுமின்றி சுகமாக நித்திரை கொள்ளும் போது கெட்ட கனவுகள் தென்படாது. இவ்வாறு மைத்ரி தியானத்தை அனுஷ்டிப்பவர், ஜீவகாருண்ய தியானத்தை பழகுபவர், தியானத்தை பெற்றுக்கொண்டவர் மனிதர்களுக்கு மிகவும் விருப்பமானவராக காணப்படுவார். எல்லா உயிரினங்கள் மீதும் இவர் காட்டும் கருணை காரணமாக எல்லா உயிர்களுக்கும் இவரும் விருப்பமுள்ளவராக காணப்படுவார். அதேபோல் மனிதர்கள் அற்றவர்களுக்கும் இவர் பிரியமாவார். மனிதர்கள் அல்லாதவர்கள் என்று கூறும்போது பேய், பிசாசுகள், அதேபோல ராட்சசிகள் அனைவருக்கும் இவர் பிரியமுடையவராக காணப்படுவார். இதற்கான காரணம், இவர் வரையறையற்ற முறையில் இந்த மைத்ரி தியானத்தை பரப்புவதே. இது 5வது காரணம். 6வது காரணம், தெய்வங்களின் பாதுகாப்பு கிடைக்கும். இவ்வாறு மைத்ரி தியானம் அனுஷ்டிக்கும் போது எல்லா தெய்வங்களுக்கும் இவர் ஜீவ காருண்யத்தை பரப்புவதால் தேவலோகத்தில் வாழும் தேவர்கள் கூட இவருக்கு உதவி செய்ய முன்வருவார்கள். பாருங்கள், இந்த மைத்ரி தியானத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது என்று. அதேபோல 7வது காரணமாக, தீயினாலோ நஞ்சினாலோ கொடிய ஆயுதங்களாலோ எவ்வித அழிவும் இவருக்கு ஏற்படாது. இந்த மைத்ரி தியானத்தை பெற்றவர் அல்லது மைத்ரி தியானத்தை பழகுவர் நஞ்சு தீ கொடூரமான ஆயுதம் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இதுதான் 7வது காரணம். 8வது காரணம், இவரின் மனது இலகுவாக ஒருநிலைப்படும். அதாவது இவரது மனதை ஒருநிலைப்படுத்த கஷ்டப்பட தேவையில்லை. இவர் தியான நோக்குடன் அமர்ந்தால் உடனே இவரது மனது ஒருநிலைப்படும். இவரது 9வது பிரதிபலனாக எப்பொழுதும் இவரது முகம் பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், கோபம் கொண்ட ஒருவரின் முகம் எப்படி இருக்கும்? கருத்து, வியர்த்து, கொடூரமாக காணப்படும். அதற்கு மாறாக மைத்ரியை பரப்புவர், ஜீவகாருண்யத்தை பரப்புவரின் முகம் மிகவும் மலர்ச்சியாக பிரகாசமாக இருக்கும். 10வது காரணம், ஞாபக சக்தி இழக்காமல் இவர் மரணத்தை சந்திப்பார். அதாவது மரணத்தை சந்திக்கும் போது இவர் சுயநினைவு இழந்தவராக காணப்பட மாட்டார். சுயநினைவுடன் மரணத்தை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுவார். இதற்கான காரணம், இவர் எல்லா ஜீவராசிகள் மீதும் கருணையுடன் இந்த மைத்ரி தியானத்தை பரப்பியதனால் இவருக்கு தெரியும் இவர் மரணத்தின் பின் செல்லும் இடம். அதனால் எந்தவித மனக்குழப்பமும் இன்றி மிக தெளிவான மனநிலையுடன் மரணத்தை சந்திப்பார். கடைசியும் 11வதுமான இவரது பெறுபேறு, இவர் இந்த புத்த சாசனத்தின் பாரிய அளவு பெறுபேற்றினை பெறாவிடில் மரணத்தின் பின் பிரம்மலோகத்தில் பிறந்து மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை அனுசரிப்பதுடன் பிரம்மலோகத்திலேயே இவர் இந்த தர்மத்தை முழுமையாக அனுபவித்து தமது ஞானத்தின் மூலம் இந்த தர்மத்தை அறிந்து கொண்டு மோட்சத்தை தழுவிக்கொள்வார். இவ்வாறு 11 பயன்களை தரக்கூடிய இந்த மைத்ரி தியானத்தின் 10 பயன்கள் இவ்வுலகிலேயே கிடைக்கும். 1 முதல் 10 வரையிலான இந்த பிரதிபலன்கள் இவ்வுலக வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடியதாக காணப்படும். கடைசி 11வது பிரதிபலன் மரணத்தின் பின் அதுவும் சுவர்க்கத்தில் பிறக்கக்கூடிய பிரம்மணர்களிடையே சுவர்க்கத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜீவகாருண்யம் தியானம் மூலம் எமக்கு பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். இந்த மைத்ரி தியானம் எவ்வளவு முக்கியமானது! மைத்ரி அல்லது ஜீவகாருண்யம் இல்லாத ஒருவர் எந்நேரமும் கோபம் கொண்டவராகவே காணப்படுவார். இவ்வாறு கோபம் கொண்டவர் இவ்வாறான 11 வகையான துன்பங்களை அனுபவித்து கடைசியில் சுவர்க்கத்திற்கு பதிலாக நரகத்தில் சென்று இன்னொரு துன்பங்களை சந்திக்க நேரிடும். இந்த மைத்ரி இல்லாத கோபம் கொண்ட ஒருவர் சுகமாக நித்திரை கொள்ள முடியாது. சுகமாக நித்திரை கொள்ள முடியாததன் காரணத்தினால் சுகமாக விழித்தெழும்பவும் முடியாது. இவர் எந்த நேரமும் கோபத்துடன் இருப்பதால் கெட்ட கனவுகள் வருவது நிச்சயம். இவர் கோபத்துடன் இருப்பதனால் மனிதர்களுக்கு இவரை பிடிக்காது, மனிதர்கள் அல்லாதவர்களுக்கும் இவரை பிடிக்காது. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் விரும்பும் தெய்வங்களின் பாதுகாப்பு இவருக்கு கிடைக்காது. இவர் கொடூரமான நோக்குடன் இருப்பதால் தீயினால், நஞ்சினால், ஆயுதத்தினால் எப்போதும் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம். அவர் மனது ஒருநிலைப்படுத்துவது விட இவர் ஒருநிலைப்படுவதே பெரிய விஷயமாக காணப்படும். கோபம் கொண்டதன் காரணத்தினால் இவரின் முகம் மிகவும் கொடூரமாக காணப்படும். இவர் இறப்பின் போது நிச்சயம் மனதடுமாற்றம், மனநிலை பாதிக்கப்பட்டவராகவே இறக்க நேரிடும். இவ்வாறு கோபம் கொண்டவர் புத்த சாசனத்தில் எந்த பயனையும் பெற்றவராக கருத முடியாது. பாருங்கள், இந்த மைத்ரி தியானத்தை பழகுவர் 11 விதமான இன்பங்களை அனுபவிக்கும் போது கோபம் கொண்டவர் அதற்கு மாறாக எதிர்மாறான பிரதிபலன்களை அனுபவிக்க வேண்டி நேரிடும். இவ்வாறு மரணமடைந்த இவர் நிச்சயமாக நரகத்தில் பிறந்து இன்னொரு அன்ன துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஒரு நாள் புத்த பகவான் சாவத்திய நகரில் ஜேதவன ஆச்சிரமத்தில் வசிக்கும் போது சக்கர தேவேந்திரன் வந்து வணங்கிவிட்டு ஒரு பக்கமாக அமர்ந்து இவ்வாறு கேட்கிறார். புண்ணியமிக்க கௌதமரே, எதனை எரித்தால் நிம்மதியாக உறங்கலாம், எதனை எரித்தால் சோகமற்றவர்களாக இருக்கலாம், எதனை அழித்து ஒழிக்க வேண்டும், அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் எது என்று கேட்கிறார். இதற்கு புத்த பகவான் மிகவும் வடிவாக கூறுகிறார், தேவரே, கோபத்தை எரித்தால் நிம்மதியாக நித்திரை கொள்ளலாம், கோபத்தை எரித்தால் சோகமற்றவர்களாக வாழலாம். அழித்து ஒழிக்க வேண்டிய ஒரே ஒரு காரணம் கோபமே. பாருங்கள், சங்யுக்த நிகாய முதலாம் பகுதியில் கதத்வ சூத்திர போதனையின் போது புத்த பகவான் சக்கர தேவேந்திரனை பார்த்து இவ்வாறு கூறுகிறார். அதாவது, கோபத்தை ஒழித்தவர் மைத்ரியை வளர்ப்பவராக காணப்படுவார். எனவே கோபம் கொண்டவருக்கு துன்பமும் மைத்ரியை வளர்ப்பவருக்கு இன்பமும் நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த போதனையின் மூலம் புத்த பகவான் போதிக்கின்றார். துக்கண்ய என்ற சூத்திர போதனையின் மூலம் சக்ரதேவேந்திரன் கூறும் கூற்றையும் நாம் பார்க்கலாம். நாம் கோபம் கொள்ளும் போது பிறரின் கோபமும் கூடும். அதாவது, ஒரு நாள் சக்ரதேவேந்திரனின் ஆசனத்தில் ஒரு மெலிந்த ஒல்லியான பார்க்கவே பிடிக்காத ஒரு இராட்சகை வந்து அமர்கிறது. இதை கண்ட தௌதிசா என பெயர் கொண்ட தேவலோகத்தை சேர்ந்த தேவர்கள் இதை பார்த்துவிட்டு அதிசயப்படுகிறார்கள். ஆ, இது என்ன அதிசயம்! இது ஆச்சரியமான விடயம். இவர் எப்படி எங்கள் சக்கரதேவேந்திரனின் ஆசனத்தில் அமரவே முடியும் என்று கோபம் கொண்டு அந்த இராட்சகையை பார்த்து கொடூரமாக ஏசுகிறார்கள். இவர்கள் ஏச ஏச அந்த இராட்சகையின் அந்த மெலிந்த தன்மை இல்லாமல் போய், கூன் விழுந்த தன்மை இல்லாமல் போய், மிகவும் பிரகாசமான தோற்றத்தை கொண்ட ஒரு இராட்சகையாக காட்சியளிக்கின்றது. இதை கண்டு மீண்டும் திகைத்த இந்த தௌதிசா உலகத்தை சேர்ந்த தேவர்கள் சக்கரதேவேந்திரனிடம் போய் கூறுகிறார்கள், தேவரே, உங்களுடைய ஆசனத்தில் ஒரு இராட்சகை வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதை தடுக்க முற்பட்ட போது அந்த இராட்சகை இருந்ததை விட பிரகாசமாக காட்சியளிக்கின்றது என்று. அப்பொழுது சக்கரதேவேந்திரன் கூறுகிறார், அந்த இராட்சகை கோபத்தை உணவாக கொண்டு வாழும் ஒரு இராட்சகை, அதனுடன் நாம் கோபப்பட்டால் நமக்குத்தான் நஷ்டம், நான் அதை சமாளிக்கிறேன் என்று கூறிவிட்டு இந்த இராட்சகையிடம் போய் சென்று கூறுகிறார். மண்டியிட்டு ஆசனத்தின் கீழ் அமர்ந்து சக்கரதேவேந்திரர் கூறுகிறார், நான் கோபத்தை முற்றும் அழித்த ஒரு தேவர், எனக்கு கோபம் வருவது மிகவும் குறைவாகவே, நான் கோபப்பட்டாலும் கொடூரமான வார்த்தையில் பேச மாட்டேன். நான் கோபத்தை முற்றிலும் அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று மிக இரக்கமான முறையில் கூறும்போது, அதன்பின் அந்த ஆசனத்தில் அந்த ராட்சகிக்கு இருக்க முடியவில்லை. அது எழும்பி காணாமல் ஓடிப்போகின்றது. பாருங்கள், கோபப்படும் ஒருவருடன் நாமும் போய் கோபப்பட்டால் அவருடைய கோபம் இன்னமும் நீளும். அதனால் கோபப்படுவரிடம் இரக்கமாக இந்த மைத்ரி கருமங்களுடன், அதாவது ஜீவகாருண்ய மனப்பான்மையுடன் நாம் பேசினால் நிச்சயம் அவர்களுடைய மனமும் மிகவும் தெளிவாகிவிடும். அதேபோல் அக்கோத சூத்திர போதனையின் சக்கரதேவேந்திரன் தனது தேவமண்டலத்தில் உள்ள அனைவரையும் கூட்டி மிகவும் சந்தோஷமாக உரையாடி கொண்டிருக்கும் போது கூறுகிறார், கோபம் என்பது எம்மை அடிபணிய வைக்க முயற்சிக்கும் போது நாம் அந்த கோபத்திற்கு அடிபணியக்கூடாது. கோபம் கொண்டவருடன் கோபம் கொள்ள வேண்டாம். பாருங்கள், புத்த பகவானின் அடியார்கள் எப்பொழுதும் கோபமற்றவர்களாகவும் அகிம்சை வழியில் செல்லும் நன்மார்க்கத்தை கொண்டவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இதனால் புத்த பகவானுடைய அடியார்களுக்கு கோபத்தினால் வரும் தீமைகள் அவர்களை பாதிக்காது. அதற்கு காரணம், அந்த அடியார்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். இவ்வளவு நேரமும் நாம் பார்த்தது கோபம் கொள்ள வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம், கோபத்தை தவிர்க்க வேண்டும். கோபத்தை தவிர்க்கும் ஒருவர் செய்ய வேண்டியது என்ன? மைத்ரியை பரப்புவது, அதாவது ஜீவகாருண்யத்தை பரப்புவது. நாம் இவ்வளவு நேரமாக பார்த்தது இந்த மைத்ரியின் போது 11 வகையான பெறுபேறுகள் எம்மை கிட்டும் என்பது. அதேபோல் நாம் பார்த்தோம் இந்த மைத்ரியை 2 முறையாக பரப்பலாம். அப்பமான சேத்தோ விமுக்தி, மகத்த சேத்தோ விமுக்தி என்று. நாம் அந்த மைத்ரி தியானத்தையும் இப்பொழுது பார்ப்போம். இவ்வாறு நாம் உலகில் வாழும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவகாருண்யத்தை எவ்வாறு செலுத்தலாம் என்று. அனைவரும் நன்றாக கேட்டுக்கொண்டிருங்கள்.
நான் பகைமையற்றவராக வேண்டும், நான் கோபம் அற்றவராக வேண்டும், நான் பொறாமை அற்றவராக வேண்டும், நான் துன்பம் அற்றவராக வேண்டும், நான் நலமாக வாழ வேண்டும், நான் சாந்தமிக்கவராக வேண்டும், நான் பகமை அற்றவராக வேண்டும், நான் கோபம் அற்றவராக வேண்டும், நான் பொறாமை அற்றவராக வேண்டும், நான் துன்பம் அற்றவராக வேண்டும், நான் நலமாக வாழ வேண்டும், நான் சாந்தமிக்கவராக வேண்டும், நான் பகைமை அற்றவராக வேண்டும், நான் கோபம் அற்றவராக வேண்டும், நான் பொறாமை அற்றவராக வேண்டும், நான் துன்பம் மற்றவராக வேண்டும். நான் சாந்தமிக்கவராக வேண்டும். என்னை போல இந்த தியான மண்டபத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமை அற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பம் மற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல இந்த ஊரிலுள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல இந்த நகரத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமையற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல இந்த பிரதேசத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமையற்றவர்களாக வேண்டும், துன்பமற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல இந்த நாட்டில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமையற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமையற்றவர்களாக வேண்டும், துன்பமற்றவர்களாக வேண்டும், நலம சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல எல்லா உலகத்திலும் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமையற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும், பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபமற்றவர்களாக வேண்டும், பொறாமையற்றவர்களாக வேண்டும், துன்பம் மற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும், துன்பம் மற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும்.
அப்படியே நாம் அனைவரும் எல்லா திசைகளுக்கும் இந்த ஜீவகாருண்யத்தை பரப்புவோம். மீண்டும் அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருங்கள்.
என்னை போல வடக்கு திசையில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபமற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பமற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல வடகிழக்கு திசையில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல கிழக்கு திசையில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பமற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல தென்கிழக்கு திசையில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபமற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பம் மற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல தென் திசையிலுள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமையற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல தென்மேற்கு திசையில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபமற்ற அற்றவர்களாக வேண்டும், பொறாமையற்றவர்களாக வேண்டும், துன்பமற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல திசையில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பம் மற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல வடமேற்கு திசையில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல கீழ் திசையில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். என்னை போல் மேல் திசையில் உள்ள எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். எல்லா உயிரினங்களும் பகைமையற்றவர்களாக வேண்டும், கோபம் அற்றவர்களாக வேண்டும், பொறாமை அற்றவர்களாக வேண்டும், துன்பம் அற்றவர்களாக வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சாந்தமிக்கவர்களாக வேண்டும். எல்லா உயிரினங்களும் சாந்தமிக்கவர்களாக வேண்டும், 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 எல்லா உயிரினங்களும் சாந்தமிக்கவர்களாக வேண்டும். எல்லா உயிரினங்களும் சாந்தமிக்கவர்களாக வேண்டும். சாது சாது சாது.
நாம் இப்பொழுது கவனித்த இந்த மைத்ரி தியானம் அல்லது ஜீவகாருண்ய தியானம் நமது அனைவருக்கும் இவ்வுலகில் வாழும் எல்லா உயிரினங்கள் மீதும் மைத்ரியை பரப்பவும், அதேபோன்று நமது மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளவும், அதன் மூலம் நாம் அனைவரிடம் இவ்வுலக வாழ்க்கை சுபீட்சமாகவும் மறு உலக வாழ்க்கை சுவர்க்கத்தில் பிறக்கவும், அதேபோன்று கௌதம புத்த பகவானின் இந்த புத்த சாசனத்திலேயே நாம் அனைவரும் இந்த தர்மத்தை பரிபூரமாக புத்த பகவான் போதித்த ஸ்ரீசார் தர்மத்தினை பரிபூரணமாக ஞானத்தின் மூலம் அறிந்து கொண்டு புத்த பகவான் மீது அசைக்க முடியாத திலகாத்திரமான நம்பிக்கையுடன் கூடிய பக்தியை கொண்டு நாம் அனைவரும் இந்த புத்த சாசனத்திலேயே மிகவும் சாந்தமான, சுந்தரமான, சுகமான மோட்சத்தை அடைய நாம் பெற்றுக்கொண்ட இந்த தர்ம காரணங்கள் எமது அனைவருக்கும் உரித்தாகட்டும். அனைவருக்கும் மும்மணிகளின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நமோ புத்தாயே.